ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனிய நமஹ. ஸ்ரீ வானாச்சல மாமுனிய நமஹ. ஆரணக்கன் பாதமே சரண் குழு மூலமாக உபன்யாச தொடரில் இந்த மாதம் இந்த வருஷம் சித்திரை சீய திருவாதிரை அதுதவிர இன்னும் பல ஆச்சாரியர்கள் திருநட்சத்திரம் இருந்தாலும் போன வருஷம் திருவாயு முன்னூத்தந்தாதி மற்றும் எம்பெருமானாருடைய ஐதீகங்களில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். சென்ற இரண்டு வருடங்களாக இந்த வருஷம் பல வித்வான்கள் ஸ்ரீபாஷ்யா ஆதி கிரந்தங்களை எளிமையாக எடுத்து சொல்லுவதாக முன் வந்ததால் அவர்கிட்ட நம்ம விண்ணப்பிச்சுன்னா அவர்களும் ரொம்ப பிராட் மைண்டடோடு என்ன ஸ்ரீபாஷ்யம் சொல்கிறதுன்றது ஸ்ரீபாஷ்யம் முதல்ல அந்த வடமொழியை புரிஞ்சுண்டு கிரகிச்சுக்கிறதே கஷ்டம். அதை கிரகிச்சுட்டாலும் அதை வெளியில் சொல்கிறது இன்னும் கஷ்டம், அதை எல்லோருக்கும் புரியும்படி சொல்கிறது இன்னும் கஷ்டம். அப்போது இந்த ஸ்ரீபாஷ்யம் அவர்கள் எளிமையாக சொல்வதால் எனக்கு என்ன அடியனுக்கு என்ன ஃபீட்பேக் வந்ததுன்னா, ஸ்ரீபாஷ்யம் இவ்வளோ விஷயம் இருக்கா, ஸ்ரீபாஷ்யத்தோட ஃபார்மேட் இதானா, எங்களுக்கு இது காலட்சரூபமாக கேட்கணுமே, இதில் இன்னும் என்னென்ன இவ்வளோ அற்புதமாக இருக்குது, எங்களால் புரிஞ்சிக்க முடியாதுன்னு நினச்சோம், இப்போ நன்னா புரிஞ்சிக்க முடிகிறது என்று பலர் ஆர்வம் தெரிவித்து இன்னும் பல அதிகரணங்கள் கேட்கணும். இது ஒரு ட்ரையல் பேசிஸ் தான், நம்ம ஏதோ பேசின்றிருந்தேன் ஒரு ஒளிப்பதிவு கொடுத்த ஒருவரிடம். அப்போ பேசும்போது இந்த அதிகரணத்தை பற்றி சொன்னால் என்னென்னு பேச்சு வந்தது, அதை சொன்னார் அவர். அப்போ அவர் சொல்லும்போது இன்னும் ரெண்டு மூணு பேர் விண்ணப்பித்தோம், அவாளும் சொல்ல முன்வந்தார்கள். கோவண மாதவாச்சாரர் சொன்ன மாதிரி இது எல்லாரும் தெரிஞ்சிக்க முடியாதுன்னு அப்படியே இருக்கிறதோட எல்லாரும் புரிஞ்சிக்கும்படி வெளியில் கொண்டுறது நல்லது. அதே ரீதியில் தான் இது ட்ரையல் பேசிஸில் இது வந்தது. அதே சமயத்தில் எல்லோரும் பலர் இதில் ஓஹோ இப்படியாது ஸ்ரீபாஷ்யம்னா நாங்கள் கேட்கவே மாட்டோம், எங்களுக்கு என்ன அது புரியாதுன்னு நினச்சிட்டு இருந்தோம், இதனோட ஃபார்மேட் இப்படி தானா, பூர்வபக்ஷனா இப்படி தானா. முதல் முக்கியமாக இந்த நாலு சாப்டர் இருக்குது, அதில் முதல் சாப்டர் இந்த இதை பற்றி, ரெண்டாவது சாப்டர் இதை பற்றி, மூணாவது சாதனா அத்தியாயம், நாலாவது அத்தியாயம் பராத்தியாயம், இப்படி அவிரோத அத்தியாயம், இப்படி சமன்வய அத்தியாயம்னு, சமன்வய அவிரோத சாதனை பலன்னு இப்படி இருக்குது. இதுக்கு பூர்வபக்ஷம் இப்படி வச்சுருக்கார் ஸ்ரீபாஷ்யக்காரர், இது அதுக்கு சித்தாந்தம் இப்படி இருக்குது, இதுதான் ஃபார்மேட்டு, இந்தந்த மதங்களை இந்தந்த உபனிஷத் வாக்கியங்கள் கொண்டு நிரூபிக்கிறார், ஸ்ரீ கீதா வாக்கியங்கள்லாம் கொண்டுன்னு ரொம்ப ஆச்சரியமாக அமைஞ்சுது. அதுக்கு முன்னே முதல் முதலில் பிரார்த்தனா பஞ்சகம் என்னும் தலைப்பிலே ஸ்ரீ கோவில் ஊவே கோவில் தேவராஜன் சுவாமி வழங்கினார். அதாவது பிரார்த்தனா பஞ்சகம்னு பேருக்கு எழுதுவாரு, இது யார் ஏற்றினான்றது அதில் ஒரு விவாதம் இருந்தாலும் இதை விளக்க உரை கொண்டு இந்த அருளிச்செயல் அனுப்பிப்பா மாதிரி இந்த அஞ்சு பிரார்த்தனை என்ன, இதில் யாரை பற்றி பிரார்த்தனை, இதுக்கும் எம்பெருமானாருக்கும் என்ன சம்பந்தம் என்று ரொம்ப அற்புதமாக எடுத்து சொன்னார். என்ன இதுவும் ஒரு ரேர் டாபிக், இது அது ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய பேர் கேட்டால் பிரார்த்தனா பஞ்சகம்னா புதுசாக இருக்கு என்று இந்த ஸ்ரீகோசம் எப்படி கிடைக்கும், இது எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்றெல்லாம் விசாரித்தார்கள். இதுக்கு நடுவில் அடியேன் மதுரை இரா அரங்கநாதன் சுவாமியிடம் சம்பாஷித்து கொண்டிருந்தபோது இந்த சித்ரா பௌர்ணமிக்கு அழகர் ஆற்றுல இருக்கிற வைபவம் இருக்கு இல்லையா, அதை பலர் பல விதமாக சொல்லிகிட்டு இருக்கா. அவர் சரியாக அதை அப்படியே ஒரு வர்ணனை மாதிரி கொடுக்குறார், ரன்னிங் கமெண்ட்ரி மாதிரியே ரொம்ப அற்புதமாக கொடுத்தார், அரிய செய்திகள் கொடுத்தார் நமக்கு. முனைவர் கலையிலங்க மொழியாளர் திரு உவே ஸ்ரீ அரங்கராஜ சுவாமி, மதுரை அரங்கராஜ சுவாமி, திருமாலிருஞ்சோலை கள்ளழகிற வைகை ஆற்று வைபவம், அழகர் வைகை ஆற்றுக்கு வண்டியூருக்கும் இருந்த தாத்பரியம் என்ன, கருப்பண்ண சாமின்றது யார், இங்கே திருவலையாண்டான் பற்றி பல ஸ்ரீவைஷ்ணவ குறிப்புகள், அப்படி எழில் மாலிருஞ்சோலையிலேருந்து குதிரை நம்பினார் மிசை, அழகர் எழுந்தருளே அந்த வஸ்திரம் சாத்திக்கிறது, திருப்பாவதில் திருப்பா எழுத்துக்கெல்லாம் பொறித்திருப்பது, வண்டியூருக்கு எழுந்தருள்வது, திருமண நாயக்கார் எப்படி இந்த வைபவத்தை ஏற்பாடு பண்ணார், வண்டி ஒருக்கிறதுக்காக இருந்திருக்கார், திரும்பி வரும்போது தசாவதார வைபவங்கள் என்ன, அது மாதிரி பல கோவிந்தா கோவிந்தா என்று அழைத்து எம்பெருமான் மேல் அவ்வளோ பிராவீண்யம் கொண்டு இந்த பக்தர்கள் அழகர் பக்தர்கள் இருப்பது ரொம்ப அதி அற்புதமாக விஷுவை கண் முன்னே கொண்டு நிறுத்தினார். இது நிஜமாகவே ரன்னிங் கமெண்ட்ரினா இதுதான். அப்படி இதுக்கு மேலே முதல்லே வேதார்த்த சங்கிரம்ன்ற தலைப்பில் சொல்வதாக நமக்கு ஏற்கனவே உறுதி அளித்து கொண்டிருந்தார் ஸ்ரீ சுதர்சன் சுவாமி. ரொம்ப நன்னா சொன்னார். பட் அவரே பின்னாடி நீ சீபாஷிய கந்தம் டாபிக் சொல்ல போனால் அதை சொல்லியிருப்பேன் அப்படின்னார். பட் ஏற்கனவே முதல் ஏன்னா வேதார்த்த இந்த டாப்பிக்கும் ரொம்ப அபூர்வமான டாபிக் இல்லையா, அது சொல்கிறதுக்கும் நமக்கு மன்ஷா வேணும் வேதார்த்த சங்கிரமும். அதனால் அவர் பிற்காலத்தில் அவர் வேறு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அவரும் பல அதிகரணங்கள் ஏன்னா நல்லா ஸ்ரீபாஷ்யம் எல்லா விஷயம் நல்லா அதிகரித்தவர். அதனால் அவர்கிட்டேருந்து வேதார்த்த சங்கிரம் கேட்கறது நமக்கு பெரிய நல்ல விஷயங்கள் விஷயம் கிடைக்கிறது. இதில் எம்பெருமான் அருளிச்சது முதல் கிரந்தம் இது. பரபக்ஷ கண்டம் எப்படி, அதாவது பூர்வபக்ஷத்தை கண்டித்து சுபக்ஷத்தை ஸ்தாபித்தார் எம்பெருமானார், ஸ்தாபனம் பண்ணார். மங்கள ஸ்லோகத்திலே எப்படி ஸ்வபக்ஷத்தை வெளியிடுகிறார், ஆச்சாரிய வந்தன ஸ்லோகத்திலே பரமத கண்டனம் எப்படி பண்ணுறார், சகல சேத்தன அச்சேத்தன வஸ்துவுக்கு சுவாமியாகவும் சேஷசாயித்துவம் பரத்துவ லட்சணமும் பொருந்தி இருக்கு. இதில் அகிலே பிரத்யேகத்துவம் என்ன, அனந்தம் என்ன, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்ற மாதிரி அனந்தம் என்ன ஆனந்தம் என்ன, அப்படி ஆச்சாரிய வந்தன பெரிய நம்பிக்கைகளுக்கு ஆள வந்தா இருக்கா என்ற விசாரம் எடுத்து எம்பெருமானாரின் ஸ்ருதி நியாயம் தர்க்கம் கொண்டு மூதலிக்கும் இந்த வேதார்த்த சங்கிரகத்தை அழகாக எடுத்துரைத்தார் ஸ்ரீ உவே சுதர்சனாச்சார சுவாமி. இதுக்கு மேலே ஸ்ரீ திருக்கணாம்பி சீனிவாசராஜன் சுவாமி பெங்களூர்லேருந்து நமக்காக இரண்டு பகுதிகளாக இந்த ஆனந்தமயாதி அதிகரணம்ன்ற அதிகரணத்தை நமக்கு விளக்கினார். அது எப்படின்னா ஆனந்தம் இருக்குது, அது பிரஸ்தான திரயங்கள்னால் என்ன, ஸ்ரீபாஷ்யத்தில் மொத்தம் 156 அதிகரணம், 544 சூத்திரங்கள், அதில் என்னென்ன அத்தியாயங்கள், இது 4 விதமான பாகங்கள். அதை பற்றிலாம் விளக்கிட்டு இந்த ஜீவாத்மா காரண வஸ்துவா, சாரீர ஆத்மாவான ஜீவன் ஆனந்தமயமா இல்லை எம்பெருமான ஆனந்தமயனா, ஜீவ பிரைவம் ஐக்கியமாதலால் ஜீவாத்மா காரணத்துவம் ஆனந்தமயின்னு ஒரு பூர்வபக்ஷம் வச்சு, அதில் பரமான நிலை தான் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மம், ஜீவாத்மாவை குறிக்கும் அவனே ஆனந்தமே என்ற அதுக்கு சித்தாந்தத்தை நிர்ணயித்து விஜயானமேன் என்பதால் ஜீவாத்மான அவள் சொல்கிறதெல்லாம் மயப்பிரத்தியம் என்னதெல்லாம் சொல்லுன்னு அவள் அப்ரூவ் பண்ண பார்க்குறான். பூர்வபக்ஷிகள் அதை ஜீவாத்மாவே ஆனந்தமேன்லாம் சொல்கிறா, அதுக்கு அந்த பூர்வபக்ஷத்துக்கு பரமாத்மாவே ஆனந்தமயன், மேலே மேலே அபியாசம், மனுஷ கந்தர்வ தேவகந்தர்வ 100 மடங்கு ஆனந்தம் போகிறது. கடைசியில் அந்த பிரம்மா ஆனந்தத்தை விவரிக்க முடியாமல் வந்தது. பிரம்மா ஆனந்தம்தான் மேலானது, அதை பற்றி தான் இங்கே பிரஸ்தாபம். துக்க மிஸ்ரமான ஜீவாத்மாவுக்கு இந்த ஆனந்தம் பொருந்தாது. எஸ்ய பூர்வசிய என்றும், ஸ்தூல வருந்ததி நியாயம் என்றும், சத்தியம் ஞானம் அனந்தம் ஆயுர்வரும் அதிபதியான எம்பெருமானுக்கே இது மயட் சமாச்சாரம் இல்லை பிராச்சுரியம் என்னெல்லாம் அந்த புருஷோத்தமனான எம்பெருமானே ஆனந்தமயன் என்பதை இந்த ஆழ்வார் பாசுரமும் கொண்டு ரொம்ப அற்புதமாக அதை நமக்கு எளிமையாக புரியும்படி விளக்கினார் திருக்கணாம்பி ஸ்ரீ உவே சீனிவாசராஜன் சுவாமி. இதுக்கு மேலே கோபடம் இதுக்கு மேலே ஸ்ரீ உவே அத்தகைய சீனிவாசாச்சார சுவாமி இவர் ஜெகத் வியாபாராதி வர்ஜராதி அதிகரணம் என்னும் தலைப்பில் வழங்கினார். இதில் எம்பெருமான் ஜெகத்யா இந்த தம்மையே நாடும் வணங்கி துருவார்க்கு தம்மையே ஒக்காருள் செய்வராதால் சொல்கிறோம். இந்த சாமியா மோட்சம் அப்போ இந்த ஜீவாத்மாவுக்கு உலகத்தை படைத்து அந்த உலகத்தில் ஜெகத் வியாபாரம் பண்ணுறாங்க இல்லையா, அதில் அவ இந்த ஆத்மாவுக்கு ஒரு இன்வால்மெண்ட் உண்டா கிடையாதா? என்ன இப்போ உழைக்கிறது உலகத்தை படைப்பது போன்ற செயல்கள் முக்தாத்மாவுக்கு உண்டா? சாமியா மோக்ஷம்ன்றும் அதில் இது அடங்குமா? இது ஜீவாத்மா திரும்பி வருவானா? இந்த கேள்விலாம் வருது. இந்த ஈஸ்வரன் ஒருவனுக்கே இந்த ஜெகத் வியாபாரம் பொருந்தும். பிரம்மத்திற்கே உரிய அசாதாரண லட்சணம் அது. ஜெகத் ஆதலால் ஜீவாத்மாவுக்கே இந்த லட்சணம் கிடையாது. அப்போது சாமியா மோக்ஷம்னு சொல்லாம்னா ஸ்வராட்டுன்னா சொல்கிறமே சாமியா மோக்ஷம் சொல்லலாம். தம்மியை ஒக்க வணங்கி தருவாருக்குன்னு அது சில மோஸ்ட் ஆஃப் த லட்சணங்கள் பொருந்தும். அதில் முக்கியமாக பரத்துவத்துக்குண்டான அசாதாரண லட்சணம் இந்த ஜீவாத்மாவுக்கு இல்லை. அகிலபுவன ஜன்மஸ்தேம் வங்காதிரியிலே அந்த பிரம்மணி ஸ்ரீனிவாசன் எம்பெருமானான ஒருவனுக்கே ரொம்ப அழகாக விளக்கினார் ஸ்ரீ உவே அத்தங்கி ஸ்ரீனிவாசாச்சார சுவாமி. இதுக்கு மேலே ஸ்ரீ உவே கோவணம் மாதவா சுவாமி ததிக மாதி அதிகரணம் என்னும் தலைப்பில் இதில் பலாத்தியாயத்தில் பூர்வ உத்தரப்பாவம் போவது எங்கனே தீனில் தூசாவும் செப்பேலோன்னு சொல்கிறோம். அது எப்படி என்ன இந்த பிராட்டியோட புருஷகாரம் என்ன எம்பெருமான் அதை என்னடியாக செய்யார் செய்தாலும் என்ன செய்வார்னு தன்னுடைய வாசேவி குணத்தாரே சமித்து கொள்வது எப்படி வேறிட்டு பாயமிடத்தில் முள்ளிட்டு பாயமா போல அற்புதமான உதாரணம் கொடுத்து கிருஷ்ணன் தூத சாத்தியத்தைங்கள் பண்ணல ஆசிரியர்களுக்காக இவளுக்காக என்று அதெல்லாம் தெரிவித்து ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று கிளாரிஃபை பண்ணார். இந்த கிருஷ்ணபட்சத்தில் ராத்திரியில் இல்லை தட்சிணாயணத்தில் இப்படி இவா பரமவிச்சான்ற வார்த்தை வேறு இருந்தாலும் அது நம்ம சம்பிரதாய வார்த்தைன்றது தான் அடியை தெரிவிக்கிறேன். பரமவிச்சா இவளுக்கு அர்ச்சிராதி மார்க்கம் உண்டா இல்லையா இந்த போது அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே அது சொல்கிற பிரகரணமே வேறு என்று தெரிவித்து ஆனால் பீஷ்மாச்சாரியர் மட்டும் அதுக்காக காத்திருந்தாருன்னு அதுக்கெல்லாம் ஒரு விளக்கம் கொடுத்து ரீசனிங் கொடுத்து லாஜிக்கல் ரீசனிங் கொடுத்து ரொம்ப அற்புதமாக எப்படி நம்ம சஞ்சித பாவம் என்ன பிராரத்த கர்மம் என்ன போயபடியும் புகுதரவான் நின்றும் தீ நிந்தூசாகும் என்று எல்லா பாவங்களும் அனுபவித்தே தீர வேண்டிய பாவங்கள். ஆனால் இதெல்லாம் ஒரு நொடிப்பொழுதிலே தீயில் தூசாகும் என்று அற்புதமாக நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கறதுலாம் கான்ஃபிடென்ஸ் அப்படி விளக்கினார் ஸ்ரீ உவே கோமடம் மாதவாச்சாரியார் சுவாமி. இதுக்கு மேலே ஸ்ரீ உவே வேளாமூர் ரங்கநாதாச்சார சுவாமி இந்த பாஞ்சராத்திர அதிகரணம் பாஞ்சராத்திர அதிகரணம்ன்றது பல வேறு சில மதங்களை பல மதங்களை ஒரு அதை இல்லை செய்யும் அந்த பிரகடனமாக அமையிறது. பாசுபத மதம் அந்த மதம் இந்த மதம்லாம் அதை வந்து இதெல்லாம் வந்து நம்ம சுதி வாக்கியங்களுக்கும் பிரமாணங்களுக்கும் உவாது என்று தள்ளிண்டே வர்றார் பாஷ்யக்காரர். அதில் கடைசியில் சொல்லும்போது இந்த பாஞ்சராத்திர அதிகரணம் வருது. அப்போது ஒரு சந்தேகம் வரும், இந்த பிரகடனத்தை சொன்னதுனால பாஞ்சராஜ அதிகரணமும் தள்ளத்தக்கதோன்னு ஒரு டவுட் வருது. அதுக்கு பல காரணங்கள் சொல்கிறான். வேதத்துக்கு புறம்பாக கண்டிக்கும் பிரகடனம் ஆனதுனால பாஞ்சராத்திரப்போது கண்டிக்கப்படுகிறதா இல்லை அது கொள்ளத்தக்கதா அப்படின்னு ஒரு ஆட்சேபம். மேலும் இதில் இந்த வியூக வாசுதேவன்ட்டு இந்த அனிருத்தன் பிரத்யும்னன் மனசெல்லாம் உண்டாருதுன்னு சொல்லும்போது அப்போ ஜீவனும் உண்டாரான்னு சொல்கிறது, அப்போ ஜீவன் நித்தியம்னு சொல்கிறமே ஜீவனுக்கு உற்பத்தி விநாசம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன், அதுக்கு இது எது தட்டாக இருக்குது. ஆகையினால் பாஞ்சராத்திர ஆகமம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன்னா அஜாயமான பௌதா விஜாயத்தேன்னு இப்படி ஜீவாத்மாவை பற்றி பல இடத்துல சொல்லியிருக்கா. அது தவிர ஸ்ரீ கண்ணபிரானும் தெரிவிக்கிறான் கீதா சாஸ்திரத்தில். அதனால் இது சாண்டில்யர் இப்படிலாம் சொல்லியிருக்காரு என்னெல்லாம் தெரிவிச்சு அது எப்படின்னா பாஞ்சராத்திர ஆகமம் பரம பிரமாணிகம் என்று பல விஷயங்கள் எடுத்து இந்த பாஞ்சராத்திர ஆகமத்தில் முதல்ல இந்த பற்றி சொல்லும்போது ஜீவன் உற்பத்தியை பற்றியே இங்கே பேசலை. இங்கே எம்பெருமான் நாலு விதமாக தன்னுடைய சக்தியை ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏற்றாமே பிரிச்சுக்கிறான். அந்த வியூ அனிருத்தன் பிரத்யும்னன் சங்கர்ஷன் அதெல்லாம் அற்புதமாக எடுத்து அதனால் பாஞ்சராத்திராகம் கொள்ளத்தக்கது என்று பாஷ்யக்காரர் எப்படி மூதரித்தாரோ அதை ரொம்ப அற்புதமாக நமக்கு எடுத்து தெரிவித்தரு நினாட்சி உவே வேளாமூர் ரங்கநாதன் சுவாமி. இதுக்கப்புறம் அடியேன் அந்த பராயத்தாதிகரணம் என்னும் தலைப்பில் ஒரு ஏதோ அடியனுக்கு தெரிந்த அளவில் விண்ணப்பித்தேன். இதுக்கு மேலே டிஏ வரதன் சுவாமி அத்ராதிகரணம் என்னும் தலைப்பில் அவர் ரொம்ப அற்புதமாக அவரும் சொன்னார். அதாவது என்னென்னா கடோபனிஷத் வாக்கியங்கள்லாம் ஜீவன் உண்கிறது, ஜீவன் உண்கிறது, நுகர்கிறதுன்னு போது ஜீவன் உண்பவையா இல்லை பரமனா என்ன ஒரு வருது வருது. ஆத்மாவின் மெய்யான சுரூபம் என்ன, மோக்ஷத்தின் சுரூபம் என்ன, இந்த ஆட்சேபங்களில் உண்பவன் அசையும் அசையாத பொருட்கள் உண்கிறான் போது இந்த எம்பெருமானை யார் அறிவார், ஜீவனை யார் அறிவார், ஜீவன் கர்மம் வசப்பட்டவனாதால் அவனே அனுபவிக்கிறான் என்பது பூர்வபக்ஷம். ஆனால் சராசர கிரகணாத் என்பது பிரம்மத்துக்கே லட்சணம், ஆதலால் உண்பவன் எம்பெருமானே, அதாவது அசையும் அசையா பொருள், இதை அனுபவிப்பது எம்பெருமானேன்னு ரொம்ப ஸ்பஷ்டமாக வாக்கியம் இருப்பதால் அந்த தத்விஷ்ணோகர் பரமம்பதம் என்று அதெல்லாம் கொண்டு இதை அனுபவிப்பவன் இதை உண்பவன் அந்த எம்பெருமானே இதில் அகமன்னம் அகமன்னம் அகமன்னாதனாலும் கூட சொல்லியிருக்கு. ரொம்ப அற்புதமாக எளிமையாக நமக்கு புரியும்படி டிஏ வரதன் சுவாமி இதை எடுத்து அதை இந்த ஜீவனோட ஸ்வரூபம் முக்கியமாக சேஷத்துவமேன் அடியேன் உள்ளான் உடல் உள்ளான் அண்டத்தகத்தான்னு சொல்லும்போது அங்கே ஆழ்வான் ஐதீகியம்லாம் திருக்கோட்டூர் நம்பிண்ட அவர் அந்த ரகசியார்த்தங்களை கேட்டு வந்த விஷயம்லாம் எடுத்து எல்லாருமே பாஷ்யகாரத்தை கொண்டு சூத்திர வாக்கியங்களை ஒருங்க விடுவர் என்பதற்கு அந்தந்த அருளிச்செயல் வாக்கியங்கள் இது அந்தந்த அதிகரணத்துக்கு சேர தெரிவித்ததும் ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஏன்னா அது அந்த ஆச்சாரிய சூத்திரத்துக்கு வியாக்கியானத்துலேயும் அங்கே மாமனிகள் தெளிவாக விளக்க அது என்ன, இட்ஸ் எ வெரி எலாபரேட் லிஸ்ட்டு, அவர் அதை கொடுக்கல, அதை பெரியோர்கள் மூலியமாக கேட்கணும்னு ஆச்சாரியர்கள் மூலியமாக கேட்கணும்னு தான் அவள் விட்ருக்கா. அப்படி அதை நம்ம அதிகரணத்தில் எடுக்கும்போது எல்லாருமே அந்தந்த அதிகரணத்தை விளக்கும்போது அருளிச்செயல் கொண்டு எப்படி பாஷ்யக்காரருக்கு அருளிச்செயல் கடத்தது ஒரு பெரிய பாக்கியம். அதனால் அந்த அருளிச்செயல் கொண்டு இதெல்லாம் எப்படி நிரூபித்தார், எஸ்டாப்ளிஷ் பண்ணார். நான் உபனிஷத் வாக்கியங்கள் சரி, ஸ்ருதி வாக்கியங்கள், அதை தவிர அருளிச்செயலும் கடத்தால் ரெண்டுத்தையும் சமன்வயப்படுத்தவரை என்று எல்லோரும் தெரிவித்துள்ளனால எல்லோ மாநிலங்களுக்கும் கதைக்கிறது. நமக்கு என்னென்னா இந்த ஸ்ரீபாஷ்ய கிரந்தம் என்ன, இல்லை வேதார்த்த சங்கரம் என்ன, பிரார்த்தனா பதி, எல்லாருமே இதில் இன்ட்ரெஸ்ட் காட்டி இப்படி ஒன்று இருக்கா, நாங்களும் இனிமே இதை கேட்க ஈடுபடுறோம் விருப்பப்படுகிறோம் எல்லாம் தெரிவித்தது நமக்கு பெரிய ஒரு சக்ஸஸ்னே தோன்றுறது. எல்லோருடைய இந்த ஒலிப்பதிவு கொடுத்தவர்கள் கேட்டவர்கள் எல்லோருடைய திருப்பாதம் அடைந்து அடியேன் அமைகிறேன். அடியேன் சுவாமி திருமயம் சுந்தரம் சுவாமி சார்பாகவும் ஆரணுக்கு நின் பாதமே சரண் கோள் சார்பாகவும் அமைகிறேன். ஆழ்வார் பெருமானார் ஜிகர் திருவடிகளே சரணம்.